காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கும். என்னடா இத்தனை காலமா வந்து இவன் பாட்டு போயிட்டு இருந்தா இன்னைக்கு இவன் பாட ஆரம்பிச்சு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு அப்பலாம் நினைக்காதீங்க, நம்மளுக்கு பாட்டுல கொஞ்சம் வீக் தான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் செஷன் வழங்கும் மெல்லிசை. இனிய காலை வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ. சொர்க்கமே என்றாலும், என்னடா சொர்க்கமே என்றாலும்னா, இந்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமே என்றாலும் சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வாரமும் கிடையாது, ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை சொர்க்கமே என்றாலும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரை பத்தி ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ண போறோம். சோ இந்த வாரம் நான் பாட்டு போன மாதிரி மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கும். என்னடா மதுரைக்கு போகாதடி? ஆமா, நம்ம சொர்க்கமே என்றாலும் செக்ஷன்ல மதுரை ஸ்பெஷல் ஷோ. சோ மதுரை, ஏன் மதுரையை செலக்ட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கலா வந்து நான் வந்து மதுரை தான். ஸோ அதனால வந்து சுயநலம்னே சொல்லலாம். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்காரவங்க வந்து நிறைய பேர் ஆக்லாண்ட்ல இருக்காங்க, ஆனா வெளியே வரமாட்டேங்கிறாங்க. அது ஏன் தான் எனக்கும் தெரியல. ஸோ ஆனா நிச்சயமா வந்து அவங்களை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார ஷோக்குள்ள போவோம். மதுரை, மதுரை வந்து பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலாச்சார தலைநகரம், தமிழ்நாட்டோட கலாச்சார தலைநகரம். பல ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா மதுரைனாலே மைண்டுக்கு வர்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லாம், ஆஹா சூப்பர் கோயில்ல, எவ்வளவு பெரிய கோயில் அது, சார் நல்லா இருக்கு இந்த கோயில் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் பொற்றாமரை குளம் எல்லாமே அந்த கதையெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஆனா ஒரு சில பேருக்கு மதுரையோட பழைய வரலாறு தெரியாது. சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரையை வந்து பாத்தீங்கன்னா மத்திரை, மருதத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வரலாறு இருக்கு. ஸோ இந்த வரலாற்றை வந்து புரட்டி பார்க்குறப்போ மதுரை எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம வைகை நதி தான். வைகை நதியோட அந்த கதை உங்களுக்கு தெரியுமா நினைத்தரல. வைகை நதி வந்து தென் தமிழகத்திலே வந்து கடலில் கலக்காத ஒரே நதி பார்த்தீங்கன்னா வைகை நதி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகை நதி வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிச்சாமா. என்னடா ஆறு சபதம் எடுத்துச்சா? எக்ஸாக்ட்லி அப்படி ஒரு கதை இருக்கு. வைகை நதி வந்து என்ன சபதம் எடுத்துச்சுன்னா, அந்த எம் குடி தமிழ் மக்களை கவர்ந்து, அதாவது பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற அந்த குமரி காண்டம்ங்கிற ஊர் வந்து கடலுக்குள்ள போயிருச்சு. ஸோ அப்படி கடலுக்குள்ள போறப்போ அந்த மக்கள் அந்த ஊர்லாம் அழிஞ்சனால, இப்படி வந்து என் ஊரை அழிச்ச அந்த கடலுக்குள்ள, ஆலை கடலுக்குள்ள நான் கலக்க மாட்டேன்னு சொல்லி மதுரை சபதம், அந்த வைகை நதி சபதம் எடுத்தனால வைகை நதி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு குட்டையில போய் கலக்குது. ஓகேவா? சோ இந்த மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க மதுரைக்கு நான்மாட கூடல், கூடல்மா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான்மாட கூடல்னா யானைமலை, நாகமலை அப்படின்னு சொல்லிட்டு நாலு மலை சுத்தி இருக்கும். சோ அதுக்குள்ள அந்த ஊர் இருக்கறனால ஒரு கலாச்சார தலைநகரம். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்து மதுரையை வந்து நிறைய பேர் போற்றி வழங்கிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து மதுரை பத்தி கேட்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல மதுரை பாடல்.
வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையாப்போ. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையாப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் ஊரை விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் ஊரை விளக்கு. இந்த மண்ணு மணக்கு ரமல்லிய பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லோ.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது வாக்குள்ள தமிழ் விஷயம் வழங்கும் மெல்லிசை. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமே என்றாலும் என்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மதுரையை பத்தி பாத்துட்டு இருக்கோம். மதுரை வந்து கலாச்சார தலைநகரம், நிறைய நிறைய பேர் இருக்கு. மதுரைனாலே பேசிக்கலா இப்ப வந்து ஜில் ஜில் ஜிகர்தண்டா, கோனார்கடை, மட்டன் தோசை, சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு உணவு தலைநகரமாவே வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாறிட்டு வருது. ஏன்னா நிறைய ஒரு உணவகங்கள் வந்து நிறைய மதுரையில வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ மதுரையோட வரலாற்றை பார்க்கணும்னு பாக்குறீங்கன்னா மதுரை வந்து கிட்டத்தட்ட கிமு கிபி காலத்துல இருந்து மதுரை வந்து இருந்துட்டு இருக்கு. டமாஸ்கஸ் ஒருத்தர் வந்து மதுரை பத்தி எழுதியிருக்காரு, கிளினின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, மார்க்கோ போலோ எழுதியிருக்காரு. சோ இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை பத்தி அவங்களோட ஆய்வறிக்கைகள்ல வந்து மதுரைங்கிற ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள், களப்பிரர்கள் அப்படின்னு நிறைய பேர் மதுரை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. முத முத வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா வந்து மதுரை வந்து ஒரு பாண்டிய நாட்டோட தலைநகரம் தான் மதுரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை வந்து பாண்டிய நாட்டுல இருக்கிறப்போ அது ஒரு சின்ன நகரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் வந்து பாத்தீங்கன்னா மைய புள்ளியே. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பரிபாடல வந்து ஒரு பாடல் இருக்கும். அதுல என்னன்னா மதுரை வந்து பொற்றாமல் குளத்திலிருந்து விரிஞ்சு பட வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா மதுரை. மேலிருந்து பாத்தீங்கன்னா தாமர மலர் மாதிரி தெரியும். தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா தாமர மலர்கள் இதழ்கள் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ மதுரையில வந்து பொற்றாமரை குளம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி வீதி, சித்திரை வீதி, மாசி வீதினு சொல்லிட்டு மாசி வீதியோட வந்து பாத்தீங்கன்னா மதுரையோட மொத்த பரப்பளவுமே முடிஞ்சு போயிருச்சாமா. சோ இந்த பாண்டிய மன்னர்கள் காலம் முடியறப்போ வந்து பாத்தீங்கன்னா களப்பிரர்கள்னு சொல்லிட்டு களப்பிரர்கள் வந்து பாண்டிய மன்னர்கள் மேல வந்து போர் எடுத்து அந்த களப்பிரர்கள் ஆட்சி காலம் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுங்கோல் பாண்டியன் ஒரு மன்னர் வந்து திருப்பி அந்த பாண்டிய மன்னரோட அந்த ஆட்சியை பிடிச்சிட்டான். சோ இப்படி இருந்துட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் படையெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் முஸ்லீம் படையெடுப்பு நிறைய இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து முஸ்லீம் மன்னர் ஒருத்தர் வந்து படையெடுத்து மதுரை வந்து முஸ்லீம் ராஜ்யமா மாறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருக்கப்போ நாயக்கர்கள் ஆட்சி மாறி 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 வந்து படிச்சிருமா கடைசியில திருமலை நாயக்கர் மன்னர் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து அவர் வந்து ஒரு புக் இருக்கு. என்ன புக்னா காவல் கோட்டம்னு ஒரு புக்கு. அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா குமாரகம்மன்னு ஒரு தளபதி, அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசோட தளபதி வந்து முதல்ல வருவார். அது வந்து ரீசெண்டான ஹிஸ்டரி தான். இதுக்கு முன்னாடி சொன்ன ஹிஸ்டரி தான் நான் சொன்னது. இந்த பாண்டிய மன்னன், களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில வந்து இந்த குமாரகம்மன் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து நாயக்கர் ஆட்சியா மாறி இருக்கு. சோ திருமல நாயக்கர் வந்து பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா விழா எடுப்பவர், அவர் பேரே விழா எடுப்பவர் தான். நிறைய விழாக்கள் எடுத்தாரு. அப்ப என்ன பண்ணிட்டாருனா அந்த மாசி வீதியை வந்து மாசி வீதிக்கு வெளியே மதுரையை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு மதுரை வெளியே போயிட்டு இருக்கப்போ வந்து மாசுவீதிக்கு வெளியே வந்து அகலிகள் இருக்கும். அகலிகள்லாம் வந்து அந்த காலத்துல முதலைகளை உள்ள விட்டு யாரும் வரக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. சோ அந்த அகலிகள் எல்லாம் மூடி தெற்காவணி மூல விதிட்டு அப்படியே மாறி 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 வெளி வீதிகள் வந்துருச்சு. ஃபுல்லா பெரிய ஊராயிடுச்சு. இப்ப வைகாத்துக்கும் தாண்டி மதுரை ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப மதுரை வந்து ரொம்ப பெரிய ஊரு, ரொம்ப பெரிய கலாச்சார தலைநகர். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா ஊரும் மாறிடுச்சு. சென்னை மாறிடுச்சு, திருச்சி மாறிடுச்சு, எல்லா ஊரும் மாறிட்டு வருது. ஆனா கலாச்சாரமும் பண்பாடும் மாறாம அந்த மைய மதுரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கு. இத்தனை காலமாவே நிறைய மரங்கள், நிறைய செடி கொடிகள்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொல்லுவாரு, அடி நான் மூணாம் கிளாஸ் படிக்கிறப்ப மரத்து பாத்துக்கண்டா அப்படின்னாரு. சோ அதை பாக்குறப்ப நானே கொஞ்சம் பெருமைப்படுவேன், சார் நானும் மதுரக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லி விஷால் டயலாக் மாதிரி நான் மனசுல நினைச்சது உண்டு. அது மட்டும் இல்லாம மதுரையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கு. பல ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து வைகை நதியில வந்து தண்ணியே வராது. மதுரை மக்களும் தண்ணிக்காக தத்தளிப்பாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், மதுரையில தண்ணி வந்துடும். எவ்வளவு இயற்கை பேரிடர் வந்தாலும் மதுரையில வந்து எந்த இயற்கை பேரிடரும் மதுரை வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா அது வந்து மீனாட்சி அம்மனோட அருள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயில் நிறைய கதைகள் இருக்கு, அதை சொல்லி இப்ப பேசணும் நடத்த பேசிக்கிட்டே போகலாம். 64 திருவிழாக்கள் நடந்தது மீனா மதுரையில தான். சிவபெருமான் வந்து 64 திருவிழாக்கள் பண்ணி அவரோட அந்த ஆளுமையையும் அருளையும் பாத்தீங்கன்னா மதுரை தெருக்கள் எல்லாத்திலையும் பரவ விட்டுருக்காராமா. சோ இப்ப வந்து இவ்வளவு பழைய வரலாறு ரொம்ப பார்த்துட்டோம். மதுரையில் வந்து முக்கியமான விஷயம், டேய் நாங்கெல்லாம் தமிழ் நல்லா பேசணும்னு சொல்லுவாங்க. ஆமா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரையில. சோ வந்து இப்ப வந்து 2nd தமிழ் சங்கம், 3rd தமிழ் சங்கம், 4th தமிழ் சங்கம் கிட்ட வந்துருச்சு. ஆனா அந்த தமிழ் சங்கத்துல வந்து ஒரு முக்கியமான கதை சொல்லுவாங்க. நக்கேன்கிற ஒரு ஏழ்மையான ஒரு புலவர் வந்து சிவபெருமான் கூட வந்து கவிதை பாடி அவர் என்ன ஆயிடுச்சுன்னா நெற்றிக்கன் துறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. சோ நக்கீரன்கிற மாதிரி ஒரு ஏழ்மையான புலவர் வந்து
அந்த தருமின்னு ஒருத்தர் அவர் வந்து அவர்கிட்ட வந்து எழுதி கொடுப்பாரு, சிவபெருமான வந்து எழுதி கொடுத்து நீ போய் பரிசலை வாங்கிட்டு போ அப்படின்னு. கடைசியில் பார்த்தா நக்கீரன் சொல்லுவார், இல்ல இல்ல நீ எழுதல பொருள் குற்றம் இருக்குன்றாரு. என்னடா பொருள் குற்றம் அப்படின்னு பாக்குறப்போ இவன் போய் திருப்பிடா நீ பொய்யான எழுதி கொடுத்து என்ன மாட்டி விட்டியான்னு சொல்லி ஆண்டவன்ட்டே கேட்டு ஆண்டவன நேரா வந்து வழக்குறிச்ச கதைகளும் வந்து நிறைய வந்து முதல்ல நடந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. சோ இது வந்து இந்த தமிழ் சங்கத்துக்கான பெயர்கள். ஆனா இப்ப ரீசெண்டா மதுரைக்கு என்ன பேர்னா தூங்கா நகரம். என்னடா தூங்கா நகரம் தூங்கா நகரம் தூங்கா நகரம் சொல்லி ஒரு படம் கூட வந்துருச்சு. வடிவேல் கூட சொல்லுவாரு, நம்ம மதுரை தான், நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா விடிய விடிய புரோட்டாவும் இட்லியும் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அது உண்மையான கதை வந்து தூங்கா நகரத்துக்கான கதை அது கிடையாது. சோ ஏன் தூங்கா நகரங்கிற கதையை வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு நல்ல பாடல்.
I'm not afraid.
மெல்லிசை ஆன் பிளானட் எஃப்எம் 104.6 எஃப்எம். மெல்லிசை.
வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. எட்டு திக்கும் ஒழிக்கும் எங்கள் இசை, எங்கள் இசைக்கு இல்லை ஈடுகிணை. சோ இந்த மெல்லிசை ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம்னா, மதுரையோட மாண்பு மரபு வரலாறு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரையோட வரலாற்றை பத்தி நிறைய நான் பேசிட்டு இருந்திருக்கிறேன். கொஞ்சம் போர் அடிச்சு நினைக்கிறேன், உங்களுக்கு ரெண்டு நல்ல பாடலும் போயிட்டு வந்திருக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பேசிக்கலா நிறைய ஜாம்பவான்கள் வந்து உருவாயிருக்கிறாங்க. எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள், ருக்மணி ஆந்திர அருந்ததர் அவர்கள், சாலமன் பாப்பையா அவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர் அந்த நடிகர் நடிகைகள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. வடிவேல் அவர்கள், விவேக் அவர்கள், இந்த டைரக்டர் பாலா அவர்கள், வடிவு, அப்புறம் நம்ம வைரமுத்து அவர்கள், நிறைய பேர், டி என் சேஷகோபாலன் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சிக்கு மதுரை தான் மையப்புள்ளி. சோ இந்த மதுரையில இருந்து வளர்ந்து போனவங்க நிறைய பேர், கலையும் அரசியலும் ரெண்டு கண்ணு சொல்லுவாங்க மதுரைக்கு. ஏன்னா இப்ப வந்து அரசியல் பாத்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா வந்து ஆல் ஓவர் இந்தியா பேசப்பட்டுச்சு. நம்ம அது பேரை சொல்ல நான் விரும்பல, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். எல்லா அரசியல டே எறா நம்ம ஃபார்முலாவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நல்லா போயிட்டே இருந்திருக்கு. இப்ப நிறைய படங்கள் மதுரையை மையமா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கத்தியோட சுத்திட்டு இருப்பாங்க, வசந்தா போட்டுருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து அந்த கதைக்கலாக கட்டுக்கதைகள் அதெல்லாம். இப்ப வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாருமே பாசக்கார பயல்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நட்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற விஷயமும் நிறைய பேரு நிறைய இடத்துல பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ மதுரையில வந்து பேசிக்கலா ஒரு சுற்றுலா போறோம்னா என்ன பாக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலா வந்து நம்ம நியூசிலாண்டில் வாழ்ற மக்கள்லாம் வந்து மதுரைக்காரங்க வந்து ஜென்ரலா மதுரைக்கு போனா அப்பாடா போனோமா, அங்க போய் ஒரு ரெண்டு புரோட்டா சாப்பிட்டோமா, மீனாட்சி அம்மன் கோயில் போனோமா, நல்லா தூங்கணுமா, திருப்பி ஊரை பார்க்க வந்தோமா, அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து இப்போ வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்னோட ஒரு ஆசை. ஏன்னா மதுரையில வந்து நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறைய இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது, ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, பழமுதிர்ச்சோலை இருக்கு, அழகர் கோயில் இருக்கு, இது மாதிரி பில்கிரிமேஜ் ஒரு இதுக்கே போலாம். நம்ம திருமோகூர் பெருமாள் கோயில் இருக்கு, அங்க சக்கரத்தாழ்வார் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டு மருந்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அலோபதி மெடிசன் வந்தாலுமே திருமோகூர்ல வந்து ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல பூத்தாமரப்பட்டின்னு சொல்லுவாங்க ஊர் பேர். அந்த பூத்தாமரப்பட்டி ஊர்ல போய் மஞ்சகாமலைக்கு வந்து கண்ணில் மருந்து ஊத்தாங்க, ஊத்தினாமே சரியாயிரும். சோ அந்த மாதிரி நாட்டு மருந்து பிராக்டிஸ் இருக்கிற நிறைய ஒரு கிராமங்கள் மதுரையில இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில வந்து முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நானு, அலங்காநல்லூர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து உலக ஃபேமஸ். உலகில் இருக்க அத்தனை பேரும் இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாங்க. டேய் ஜல்லிக்கட்டா எனக்கு வேணும்டா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி, மெரினா புரட்சி அது இது பிளா 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 பிளா. ஸோ அந்த புரட்சி எல்லாமே நடந்ததுக்கான முதல் மையப்புள்ளியும் பார்த்தீங்கன்னா மதுரை தான். ஏன்னா மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டு ரெண்டு வருஷம் நடக்கல. ஏன் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் அப்படின்னா மழை வேண்டிதான். நாங்கள் வந்து அம்மன், அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்து முளைக்கட்டு நடத்துவாங்க. அது இதுன்னு சொல்லி நிறைய வந்து இப்ப மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டுங்கிறது பேசிக்கலா வந்து சல்லிக்கட்டு, காயின் இல்லைன்னா கல்கல் கற்களை வந்து முன்னாடி காலத்துல வந்து கற்களை கட்டுவாங்களாமா மாட்டோட கொம்புல. அது மாடு ஓடுறப்போ இந்த ஆண்மகன் போய் அந்த சல்லியை வந்து உருவி இது பண்ணிட்டாருன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க அந்த காலத்துல. நிறைய வந்து அந்த பாரம்பரிய விளையாட்டு முறையில வந்து ஜல்லிக்கட்டு ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இப்படி ஜல்லிக்கட்டு வந்து இருந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து இப்ப வந்து நிறைய கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, எங்க அப்பா பேசிக்கலா ஒரு வெட்டினரி டாக்டர்னால அவனே வரும் ஜல்லிக்கட்டு வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கோம். நானும் அப்பாவும் போய் என்னால முடிஞ்ச இயன்ற உதவியை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம நேராவும் பாத்திருக்கேன் என்ன நடக்குதுங்கிற பாத்துறப்போ பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். ஒரு பீஸ்ட், அது வந்து மாடு கிடையாது, அது ஒரு பீஸ்ட். அந்த மாட்டை அடக்கிறதுக்கு உண்மையிலேயே தைரியம் வேணும், ஏன்னா கிட்டக்கவே நிக்க முடியல. நானே போய் பாத்திருக்கேன், எங்க அப்பாட்ட டாடி ஒரே ஒரு போட்டோ ரெடி அப்படின்னு அப்படி திமுல பிடிச்ச மாதிரி நிக்கிறேன், நீங்க போட்டோ எடுத்துங்க, நான் பேஸ்புக்ல போட்டு லைட் லைக்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஒரு டே விளையாட்டை நினைச்சிட்டு இருக்கேன், நேரம் வந்து பாருனாரு. ஐயோ யோ அப்பா சான்ஸே இல்லைங்க, அதை எப்படிதான் வளர்க்கறானே தெரியல. சோ அவனோட அவனோட வளர்ச்சிக்கு வந்து நம்ம வந்து முட்டுக்கடி போடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்தும்னா, ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கணும், பாரம்பரிய விளையாட்டு வேணும் நம்மளுக்கு, பட் இருந்தாலும் சேஃபா நடத்தணும். அந்த சேஃப்டி வந்து நம்ம கொஞ்சம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மதுரையில வந்து அந்த ஏன் வந்து தூங்கா நகரம்ங்கிற பேர் வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி பேசிட்டு இருந்தேன். ஏன்னா டாபிக் மாத்தி போயிட்டு நினைக்கிறேன். ஏன் தூங்கா நகரம்னு ஏன் வந்து பேர் வந்துச்சுன்னா, மதுரை வந்து பேசிக்கலா பாத்தீங்கன்னா மாடு கட்டி போரடிச்சால் பத்தாது, ஆணை கட்டி போரடிச்ச அழகான மதுரைன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா போரடிக்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி வந்து நெல்லா இருக்கும், அதை அடிப்பாங்க, அடிச்சா அரிசி உமியில இருந்து வெளியே எடுப்பாங்க, அதை வந்து ப்ராசஸிங் ஆகும். இப்பெல்லாம் வந்து மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அதான் மாடு கட்டி போரடிச்சால் பத்தாது, ஆணை கட்டி போரடிச்ச அழகான மதுரைன்னு ஒரு பாட்டல் பாடல் கூட இருக்குது. ஸோ இப்படி இருந்த மதுரையில வந்து விவசாய பூமி, அது அந்த விவசாய பூமி வந்து முதல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணிருக்கான், ஒரு கம்பெனி கொடுத்துருக்கான், ஹார்வி மில்னு சொல்லிட்டு, நூற்பாலை. நூற்பாலைன்னா வந்து ஸ்பின்னிங் மில்லு. எல்லாருக்கும் வந்து இந்த தவறு ரொம்ப தமிழா பேசினாலும் புரிய மாட்டேங்குது இங்கே, அதனால நான் வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் வேறு பண்ண வேண்டியதாக இருக்கு, அது ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. ஸோ அந்த நூற்பாலையில வந்து அந்த ஹார்வி நூற்பாலையில வந்து 24 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு கடைகளுக்கு நிறைய பேர் வந்து நம்ம மதுரை மக்களை விவசாயத்தை விட்டுட்டு அதில் போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து அந்த நூற்பாலையில வந்து ஷிஃப்ட் முறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஷிஃப்ட் முறைக்காக வந்து வந்த கடைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்கள்லாம். இப்போ வந்து இந்த உணவகங்கள் நிறைய இருக்கும், அந்த உணவகங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வி நூற்பாலை தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தூங்கா நகரம். ஏன்னா ஒரு ஷிஃப்ட் முடிச்சுட்டு நேரம் போவாங்க கடைக்கு போய் சாப்பிட்டு, எனக்கு டைம் இருக்காது அந்த சமைக்கிறதுக்குலாம், அப்படி அந்த காலத்துல இருந்துருக்கு. இப்போ வந்து திருப்பரங்குன்ற பக்கத்துல ஹார்வி பட்டினே அந்த ஊர் மாறிட்டாங்க. அந்த ஹார்வி மில் இருந்த இடத்துல வந்து ஹார்வி பட்டின்னு மாத்து இங்க அந்த மக்கள்லாம் இருக்காங்க. ஆனா இப்ப வந்து அந்த வரலாறு மறந்து போச்சு எல்லாரும் பத்திட்டு, நாங்க தூங்கா நகரம்டா, புரோட்டாவும் குருமாவும் எப்பயுமே கிடைக்கணும், அது அப்படி கிடையாது. உண்மையான காரணம் வந்து ஹார்வி மில் வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்தனால அந்த காலத்தை வந்து 98 பல ஆண்டுகளாக வந்து நம்ம வந்து இப்போ இந்தியா சுதந்திரம் பட்டு வந்ததாலுமே அந்த நைட்டு கடைகள் வந்து நிறைய வந்து மதுரையில் கிடைக்கும். இப்பயுமே 2:30-3 மணிக்கெல்லாம் போனால் சாப்பாடு கிடைக்கும். ஸோ சாப்பாடு பேசிக்கலாக வச்சு தான் தூங்கா நகரம்னு பேர் வந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு கலாச்சார தலைநகரம், ஒவ்வொரு மாதமும் திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், 12 மாதங்களுக்கு திருவிழா இருக்கு. ஒரே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். எப்போ போனாலும் திருவிழா இருக்கு, எப்போ போனாலும் நீ அம்மனை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தாளம்பு குங்குமம், ஸோ நிறைய வந்து மதுரையில் வந்து பேசிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் மதுரையை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். மதுரை ஏன் தூங்கா நகரம்ங்கிற வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் பேசிக்கலாம், அடே நான் மதுரைக்காரன்டா, அடே நான் அதரா எதிரா, நாங்கள் மதுரையில் அப்படிடா இப்படிடா அதிரா அப்படா அப்ளா அப்ளான்னு. ஆனால் உண்மையான காரணம் தெரியாது எல்லாருக்குமே. பேசிக்கலாம் வந்து மதுரையில் வந்து ஒரு 10 இடங்கள் நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக மதுரைக்கு போனால் அந்த இடத்த பாருங்க. மதுரையில் இருக்க திருமலை நாயக்கர் மகால், ஏன்னா அது வந்து ரொம்ப பழமையான மகால். சுண்ணாம்பு கரசலில் வந்து அந்த மூட்டை அந்த காலத்தில் கட்டுற பில்டிங் மாதிரி கட்டினது அது திருமலை நாயக்கர் மகால். ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு கதர்க்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு ஒருத்தர் ஒரு கவிஞர் வந்து எழுதி மதுரையில் வந்து தூங்குறவனுக்கு ஒரு கதை இருக்கு, ஒரு தூணுக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ மைண்டில் வருது. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பத்து தூண் மண்டபம், பத்து தூண் மண்டபம் என்னன்னா யானை கட்டுற இடம், அதெல்லாம் வந்து யானை கட்டி போடுவாங்களாம் அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுகடல் அகரஹாரம் ஒன்று இருக்கு. எழுகடல் அகரஹாரம் என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட மீனாட்சியோட அம்மா வந்து நான் வந்து ஏழு கடலில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து சோமசுந்தர பெருமாள் வந்து நேரடியாக அந்த ஏழு கடலையும் வந்து மதுரைக்கு வர வச்சிருக்காரு. அதான் ஏழு கடல் அகரஹாரம். அந்த ஏழுகடல் அகரத்துக்கிட்ட ஒரு நந்தி வேற இருக்கு. இப்போ மதுரை பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்து கலாச்சார நகரம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இந்துவிசம் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்துவிசம் மட்டும் இல்லாம மதுரை சுல்தானகம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து முதல் முதல்ல வந்து மதுரை சுல்தானகமா இருந்தது மதுரை தான். முன்னாடி வந்து முகமது பின் துக்ளக்ங்கிறவரோட ஆபிசர், அவர் பேரு ஜலாலுதீன் அசன் ஷான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த முகமது பின் துக்ளக் கதை வந்து நம்ம சோ ராமசாமி அவர்கள் நடிச்சு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தை வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருமே அந்த அசன் ஷா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அசன் ஷா அவர்கள் வந்து இங்க வந்து அரசாட்சி புரிஞ்சிருக்காரு. மதுரை சுல்தானகமாவும் மதுரை இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேசிக்கலா மதுரையில வந்து இரு பிரிவினர் மக்கள் சேர்ந்திருப்போம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாசம் வந்துட்டா மதுரக்காரன் சொல்லவே வேணாங்க, அப்பா ஆட்டம் போட்டு ஆடுவான். சித்திர திருவிழா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தவனுங்க இவனுங்க தான். கல்யாணம் பண்ணி பார்த்து அதை தேரை போட்டு இழுத்து அழகர் ஆற்றுல இறங்க வச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாதி மதமான ஒரு இது இல்லாமல் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு இதாக இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மதுரை போய் பார்த்துட்டோம். உங்களுக்காக அடுத்த வாரம் நல்லது ஒரு நிகழ்ச்சி எடுத்து தொடரலாம்னு ஆசைப்படுறேன். நான் கூட வந்து இருப்பது உங்க ஹரி. நீ கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியன் வழங்கும் மெலிசை. இந்த ஷோ மிஸ் பண்ணீங்கன்னா www.planet.audio.org/melissa கேளுங்க. பை பை, டாடா.
Melissa on Planet FM 104.6 FM.
இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/melissai.